டெய்லி சிலோன் செய்திகள். இன்று 8ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2015 வியாழக்கிழமை. செய்திகளை தோத்து வழங்கும் நான் முகமது சர்ஜான். முதலில் தலைப்புச் செய்திகள். தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பாவனையை தடுக்க 237 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய தலைமையகம். ஜோசப் பரராஜசிங்கம் கொலை, முன்னாள் புலிகள் இருவரை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. பலஸ்தீனில் தொடர்ந்தும் பதற்றம், தாக்குதல்களினால் பலர் காயம். உள்நாட்டுச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பாவனையை தடுக்கும் நோக்கில் விளையாட்டு அமைச்சர் தயாசிறி ஜெயசேகரவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பாவனையை தடுக்கும் நோக்கில் 237 மில்லியன் ரூபாய் செலவில் சுகததாச விளையாட்டரங்கு வளாகத்தில் விசேட தலைமையகம் ஒன்றை அமைத்து அதற்கு தேவையான உபகரணங்கள் கொள்வனவு செய்வது தொடர்பில் தயாசிறி ஜெயசேகரவினால் அமைச்சரவை பத்திரம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. குறித்த பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். கொடதெனியாவை 5 வயது சிறுமி சேயா சதோமியின் படுகொலை தொடர்பில் சிறுமியின் தந்தையை மரபணு பரிசோதனைக்குட்படுத்த குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மினுவாங்குடன் நீதவான் நீதிமன்றம் அனுமதியளித்துள்ளது. சேயாவின் படுகொலை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவு விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்கவே மினுவாங்குட நீதவான் ருவன் பத்திரன இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் தமிழீழ விடுதலை புலி உறுப்பினர்கள் இருவரை விசாரணை செய்ய நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. மட்டக்களப்பைச் சேர்ந்த எட்வின் சில்வா, கிருஷ்ண கந்தராஜா மற்றும் ரங்கசாமி கணேயகமா ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் சம்பவம் இடம்பெற்று 10 ஆண்டுகளின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்களை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ளவும் அனுமதியளிக்கப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு நத்தார் பண்டிகையன்று ஜோசப் பரராஜசிங்கம் தேவாலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த வேளையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 சந்தேக நபர்கள் வெளிநாட்டில் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இருவரையும் இன்டர்போலின் உதவியுடன் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜோசப் பரராஜசிங்கத்தை கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் போக்குவரத்தில் ஈடுபட பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஆகியவற்றையும் கைப்பற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டிவ் குணசேகரவினால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் தோல்வியடைந்த உறுப்பினர்களை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் மூலம் தெரிவு செய்தமை தொடர்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சபாநாயகரால் தேசிய பட்டியலில் தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் நீதிமன்றத்தில் இதுகுறித்து விசாரணை செய்ய முடியாது என பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன் உள்ளிட்ட மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பிரபல ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த படுகொலை சம்பவம் தொடர்பில் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொதுமக்களிடமிருந்து உதவியை எதிர்பார்த்துள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கடந்த 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி தெஹிவலை அத்திட்டிய பிரதேசத்தில் துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். குறித்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் ஏதாவது தகவல் தெரியுமாயின் 0718591753 மற்றும் 0718591770 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு போலீஸ் தலைமை அலுவலகம் அறிவித்துள்ளது.
வெளிநாட்டுச் செய்திகள்.
இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு படைக்கும் பலஸ்தீன் பொதுமக்களுக்கும் தொடர்ந்தும் மோதல் இடம்பெற்று வருவதால் அங்கு பதற்ற நிலை நீடித்து வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆக்கிரமிப்பு படையின் தாக்குதலில் பலஸ்தீனர்கள் பலர் காயமடைந்துள்ளதுடன் அதிகமானோர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி மூலம் சுடப்பட்ட 47 பேருக்கும் ரப்பர் தோட்டாக்களினால் காயமடைந்த 14 பேருக்கும் சிகிச்சை அளித்ததாக பலஸ்தீன் செம்புறை சங்கம் அறிவித்துள்ளது. அதேவேளை யூத தீவிரவாதி ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் பலஸ்தீன் வாலிபர் ஒருவர் பலியானதுடன் மற்றும் ஒரு யூத தீவிரவாதி மேற்கொண்ட தாக்குதலில் இளம் வயதுடைய பலஸ்தீன் பெண்ணொருவர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மாலை 4:30 எதிர்பாருங்கள். அதுவரை உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள www.dailysilon.com என்ற எமது இணையத்துடன் இணைந்திருங்கள்.